நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் யாழ் தீவகப் பகுதியில் மூடியுள்ள கிணறுகளில் ஆட்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஐயப்பாடுகள் மக்களிடம் உள்ளன என்று அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் கூறுபவை. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரச தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராவதை எதிர்த்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்திருந்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ள செய்திகள்.
அரசு சிறப்பு வழக்கறிஞர் என்பது ஒரு வழக்குக்காக நியமிக்கப்படுபவர். தொடர்ந்து அவர் அந்த வழக்கு முடியும் வரை விசாரணை நீதிமன்றமாக இருக்கட்டும், உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், எந்த நீதிமன்றம் வந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த வழக்கை பொறுத்தவரை அவர் மட்டும்தான் அரசுக்கு ஆஜராவார்.
டெல்லி முதல்வராக பொறுப்பேற்க உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மத்திய அமைச்சர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசியுள்ள தகவலும் இன்ன பின இரங்கை செய்திகளும் இடம்பெறும். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர், இளையதம்பி தயானந்தா.
மத்திய தரைக்கடல் பகுதியை கடந்து ஐரோப்பாவுக்கு நுழைய முயன்ற போது கடந்த சில நாட்களில் மட்டும் 200க்கும் அதிகமானவர்கள் கடலில் மூழ்கியுள்ளதாக இப்போது கருதப்படுகிறது என அகதிகளுக்கான ஐநா அமைப்பு கூறியுள்ளது. காற்றடைத்த உயிர்காக்கும் உதவிப் படை ஒன்றும் வெளியேறி உயிர் தப்பியவர்களை இத்தாலிய கடலோர காவல் படையினர் காப்பாற்றியுள்ளனர். அவர்களிடம் பேசி சேகரித்த தகவல்களின் அடிப்படையிலேயே ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதேவேளை வேறு சில சிறிய படகுகளை தப்பிக்க முயன்றவர்கள் கொந்தளிப்பான கடலில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் என்றும் ஐநாவின் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. லிபியாவிலிருந்து புறப்பட்டவர்களே இப்போது கடலில் மூழ்கியுள்ளனர். அந்த கடலை கடந்து வரும்போது சிக்கி தவிப்பவர்களை வான் வழியாக மீட்கும் நடவடிக்கையை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நிறுத்தியது.
சிரியாவிலும் வேறு இடங்களிலும் சென்று போராட ஜிகாதிகளை அனுப்பினர் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஷரியா ஃபார் பெல்ஜியம் என்று தம்மை கூறிக்கொண்ட அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பே என்று பெல்ஜியத்தில் உள்ள நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை காலத்தில் ஐரோப்பாவில் பயங்கரவாதம் தொடர்பாக நடைபெற்ற மிகப்பெரிய வழக்கு விசாரணைகளில் ஒன்றாக இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்ட 46 பேரில் ஒருவரை தவிர அனைவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் அவர்களுக்கு 3 முதல் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்திருக்கிறது. அந்த அமைப்பின் தலைவரான ஃபுவாட் பெல்காசெமுக்கு தீவிரவாத கருத்துக்களை பரப்பியது, சிரியா மற்றும் ஈராக்கில் சண்டையிடுவதற்கு ஆட்களை ஏற்பாடு செய்தது ஆகிய குற்றங்களுக்காக 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களில் 8 பேர் மட்டுமே அண்டெஃபப் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார்கள். மற்றவர்கள் சிரியாவில் இருப்பதாகவோ அல்லது இறந்துவிட்டதாகவோ கருதப்படுகிறது.
யுக்ரைன் அதிபர் பெட்ரோ ஃபோரசென்கோவும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டினும் தாங்கள் பெலரூஸில் இன்று நடைபெறவுள்ள சிரிய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளப்போவதை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். இந்த மாநாடு கிழக்கு யுக்ரைனில் நடந்து வரும் மோதலுக்கு தீர்வு காணும் நோக்கில் கூட்டப்பட்டிருக்கிறது. ஜெர்மன் சான்சிலர் ஏங்கலா மெர்க்கலும் பிரான்ஸ் அதிபர் ஒல்லாந்தும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இன்று நடக்கவுள்ள பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் நாட்டில் இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்த தான் தயாராக இருப்பதாக அதிபர் போரசென்கோ கூறுகிறார். ரஷ்ய யுக்ரைனிய எல்லையை யுக்ரைன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதா அல்லது கிளர்ச்சியாளர்கள் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டுமா என்பதுதான் இரு தரப்புகளுக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகளில் ஒன்றாக இருக்கிறது.
கிரேக்கத்தின் பொருளாதார மீட்புக்கான சர்வதேச உதவி திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என அந்த நாடு வலியுறுத்தும் நிலையில் அந்த கோரிக்கைக்கு பதிலளிப்பது பற்றி விவாதிப்பதற்காக யூரோ நாணயம் புழங்கும் நாடுகளின் நிதி அமைச்சர்கள் பிரசல்ஸில் கூட தயாராகி வருகிறார்கள். OECD எனப்படும் பொருளாதார ஒத்துழைப்பிற்கும் அபிவிருத்திக்குமான அமைப்புடன் இணைந்து செயலாற்றி சீர்திருத்தங்களுக்கான புதிய வரைவு திட்டம் ஒன்றை வகுக்க தான் விரும்புவதாக கிரேக்க பிரதமர் அலெக்சிஸ் ஜிப்ராஸ் கூறுகிறார். கடுமையான நிபந்தனைகளை கொண்டுள்ள பொருளாதார மீட்பு திட்டம் இம்மாதம் முடிவுக்கு வரும் நிலையில் அதனை அதற்கு மேல் நீடிக்க விரும்பவில்லை என கிரேக்க அரசாங்கம் முன்னதாக கூறியிருந்தது. இந்த நிலையில் யூரோ வலய நாடுகளுக்கு வெளியிலிருந்து கிரேக்கம் கடன் உதவிகளை எதிர்பார்க்கக்கூடும் என்ற ஊகங்கள் எழுந்திருக்கின்றன.
பிரிட்டனில் பிரபல அரசியல்வாதிகள் வரி கட்டாமல் வரி தவிர்க்க வரி கட்டுவதிலிருந்து தப்ப சுவிட்சர்லாந்து வங்கி கணக்குகளை பயன்படுத்தினார்களா என்பது குறித்து சர்ச்சை அதிகரித்து வருகிறது. ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நன்கொடை அளித்தவர்கள் உட்பட பலர் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் கணக்குகளை வைத்திருந்தனர் என்பதனால் HSBC வங்கியின் முன்னாள் ஊழியர் ஒருவர் கசியவிட்ட கோப்புகள் காட்டுகின்றன. இந்த கணக்குகள் வைத்திருப்பது சட்டவிரோதமானதல்ல. மேலும் இந்த கணக்குகள்
செய்தி அறிக்கையில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் வடக்கே யாழ் தீவக பகுதிகளில் மூடியுள்ள கிணறுகள் குறித்து மக்களிடையே பலவிதமான ஐயப்பாடுகள் நிலவுவதாக மகளிர் விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் BBC தமிழோசையிடம் தெரிவித்துள்ளார். தீவக பகுதியின் மக்கள் இதுகுறித்த கவலைகளும் அச்சங்களும் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ் தீவக பகுதியாகிய சுருவில், மண்டைதீவு போன்ற முள்குடியேற்ற பகுதிகளில் பல கிணறுகள் மூடி கிடப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றும், அந்த பிரதேசங்களிலிருந்து காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பவர்களுடன் இந்த கிணறுகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் அங்குள்ள மக்கள் தம்மிடம் அச்சம் வெளியிட்டிருப்பதாக மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் BBC தமிழோசையிடம் தெரிவித்திருக்கின்றார். ஊர்காவற்றுறை சூர்வியல் பகுதிகளின் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கான பேருந்து சேவையை மீண்டும் ஆரம்பித்து வைப்பதற்கான வைபவத்தில் கலந்து கொண்டு அங்குள்ள நிலைமைகளை நேரில் கண்டறிந்து திரும்பியுள்ள பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு அங்கு என்ன கண்டீர்கள், விவரம் என்ன என கேட்டேன்.
வெட்டி பார்க்கும் போது கிணறு மூடப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவர்களை கேட்டேன், இது என்னக்காக இந்த கிணறு மூடி இருக்கிறதா? அவர்கள் சொன்னார்கள், இதை போல இன்னும் எத்தனையோ கிணறுகள் இங்க மூடப்பட்டிருக்கு. இதற்குள் தான் எங்களது சகோதரங்களது கணவன் மேரது உடல்கள் இதுக்குள் தான் புதைக்கப்பட்டுள்ளதாக இதை நாங்கள் கிளற வேண்டும் என்று அவர்களே எனக்கு எடுத்து கூறினார்கள். கூறும்போது அந்த பிரதேச கிராம சிவரர்கள் உட்பட இருந்தார்கள். அவர்களும் இதுல கூறி இருந்தார்கள். அவர்களுக்கும் முற்று முழுதாக அதை வெளியில் சொல்வதற்கு விருப்பமில்லை. அவர்களின் உயிர் அச்சுறுத்தல் காரணமாகவோ தெரியாது கூறியிருந்தார்கள். இந்த கிணறுகளை உடனடியாக, அதாவது புனருத்தாரணம் செய்யும்படியும் அந்த அந்த பிரதேசத்தில் வசிக்கும் அந்த அம்மா வந்து சொன்னா, என்னுடைய பிள்ளையும் என்னுடைய கணவனையும் என் கண் முன்னால் அதுக்கு புதைத்த வரலாறும் இதுக்குள் இருக்கின்றது. உடுப்புகளை மின்னோகணத்தில் போட்டு எனது கணவன் அவர்களை சுற்றி அதுக்குள் போட்டதை நான் கண்ணால் கண்டேன் என்று பயந்து போய்விட்டது. அவன் இப்பவும் சொல்லிக் கொண்ட அந்த நிலையில் இருக்கின்ற 94 ஆம் ஆண்டு பிரதேசம் ஒரு சூன்ய பிரதேசமாகத்தான் இருந்துள்ளது. இதற்குள் பல தமிழ் ஆயுத குழுக்கள் தாங்கி வாழ்ந்துள்ளார்கள், அடிப்படையினர் தாங்கி வாழ்ந்துள்ளார்கள்
என்றார் பிரதி அமைச்சர் விஜயகலா அவர்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதி போலீஸ் மாதிபருக்கு இந்த விடயம் குறித்து தெரிவித்திருப்பதுடன் அவருக்கு அவசர கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பி வைத்திருக்கின்றார். சட்ட ரீதியான நடவடிக்கைகளின் மூலம் இந்த பிரதேசத்தில் மூடப்பட்டுள்ள சகல கிணறுகளையும் தோண்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியும், யாழ் தீவக பகுதிகளில் மக்கள் மத்தியில் நிலவுகின்ற அச்சத்தை போக்கி அவர்கள் இயல்பு வாழ்க்கை வாழ வழி செய்ய வேண்டும் என்றும் அவர் தனது கடிதத்தில் கோரியிருக்கின்றார். அதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாகவும், பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு செல்லவிருப்பதாகவும் பிரதி அமைச்சர் விஜயகலா மகேசன் அவர்கள் குறிப்பிட்டார்.
இது தொடர்பாக DIG போலீசுக்கும் அறிவித்துள்ளோம். இதை உடனடியாக நாங்கள் எப்படி கிளீன் பண்ண வேண்டும் என்று இந்த கிணறு அவர் உடனடியாக சொன்னார். இது தொடர்பாக நான் கோர்ட்ஸுக்கு தொடர்பு கொண்டு கோர்ட்ஸில் ஆர்டர் எடுத்து நான் உடனடியாக இதை புனர்த்தாரணம் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும், அதற்கு நாங்கள் உடனடியாக நான் அதை வந்து அவருக்கு அதாவது எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியிருக்கின்றேன். அதுவிலும் கௌரவ பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் வேறு ஒரு காரணத்துக்காக என்னோட தொடர்பு கொள்ளும் போது நான் அவருக்கு இந்த பிரச்சனையும் அவருக்கு உடனடியாக கூறியிருந்தேன். அவர் சொன்னார், இது எங்களுடைய அரசாங்கம் நாங்கள் வந்திருக்கின்றோம், முன்னே அரசாங்கத்தில் நடந்தது என்னவென்று தெரியாது, அதை நாங்கள் உடனடியாக நாங்கள் மறுபரிசீலனை செய்து இதை நாங்கள் வெளி உலகிற்கு கொண்டு வருவோம் என்று. ஆகையால் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வழி ஜனாதிபதிக்கும் நாங்கள் இதை போலீசுக்கும் நாங்கள் அறிவித்துள்ளோம். இது தொடர்பாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பிக்கொண்டு இருக்கின்றேன்
என்றார் மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள்.
இதேவேளை நாட்டின் வடபகுதியில் 2 பிரதேச சபைகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் மீண்டும்.
3 ஆண்டுகளுக்கு முன்னர் பின்புடப்பட்டிருந்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறப்பற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைகளுக்கான தேர்தல் இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த 2 உள்ளூராட்சி சபைகளின் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வருடம் மார்ச் 24ஆம் தேதி வாக்களிப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த தேர்தல் நடத்தப்படுவதை ஆட்சேபித்து நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அந்த தேர்தல் அப்போது பின்போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் முடிவடையாத போதிலும் அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தவர்கள் தமது ஆட்சேபனையை மீள பெற்றுக் கொண்டதை அடுத்து இப்போது இந்த தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கரதுரை பெற்று புதுக்குடியிருப்பு ஆகிய இரண்டு பிரதேச சபைகளுக்குமான வேட்பு மனுக்களில் வேட்பாளர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தவர்களில் இருவர் தற்போது வடமாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த தேர்தல் எப்படி நடைபெறும் என முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மாநிலசபைக்கு உறுப்பினர்களாக தெரிவிக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிப்பதற்கு ஏற்பாடு செய்யவில்லை. கருவறை பெற்றது 11 உறுப்பினர்களை தெரிவித்ததற்காக 15 பேர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியினரும் சார்பாகவும் இதே போன்று புதுப்பிடிப்பு பொறுத்தமட்டிலே 9 உறுப்பினர்களுக்காக 12 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியினரும் சார்பாக. ஆக இதிலே எவ்வளவு பிரச்சனைகள் வராது என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
என்றார் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாதிக வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கைது செய்து சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் திசன் அத்தநாயக்காவுக்கு இன்று கொழும்பு நீதிமன்றம் ஒன்று பிணை வழங்கியுள்ளது. இதுகுறித்து அங்கிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் போலியான ஆவணம் ஒன்றை தயாரித்து பகிரங்கப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் திஸ்ஸ அத்தநாயக்க பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் போலியான ஆவணம் ஒன்றை பகிரங்கப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட திஸ்ஸ அத்தநாயக்க விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லாதமை காரணமாக பிணை வழங்குவதற்கு கொழும்பு கோட்டை மெஜிஸ்ட்ரேட் நீதவான் தீர்மானித்ததாக எதிர்தரப்பு வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சந்தேக நபருக்கு எதிராக சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு சட்டமா அதிபர் தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார். இந்த சட்டத்தின் கீழ் இனங்களுக்கிடையே மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது ஒரு குற்றம் என்று தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள ஒரு சந்தேக நபருக்கு பிணை வழங்க மெஜிஸ்ட்ரேட் நீதிபதிகளுக்கு அதிகாரங்கள் இல்லை என்றும் தெரிவித்தார். ஆயினும் சந்தேக நபரான திஸ்ஸ அத்தநாயக்கவுக்கு பிணை வழங்க தீர்மானித்த மெஜிஸ்ட்ரேட் நீதவான் திலின கமகே சந்தேக நபர் போலியான ஆவணம் ஒன்றை தயாரித்ததாக நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை முன்வைப்பதற்கு போலீசார் தவறியுள்ளதாக தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரச தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக பொதுச் செயலாளர் தாக்கல் செய்திருந்த மனுவை பெங்களூர் உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல் முறையீட்டு விசாரணையில் சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்க வேண்டும் என்று கோரி திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் தாக்கல் செய்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஒரு வழக்கில் சிறப்பு வழக்கறிஞராக ஒருவர் நியமிக்கப்பட்டால் வழக்கின் கடைசி வரை அவரே ஆஜராகி வாதிடலாம் என்றும் பவானி சிங் அரசு வழக்கறிஞராக தொடர்வதற்கு கர்நாடக அரசின் மறு உத்தரவு தேவையில்லை என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டனர். தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் மூத்த செய்தியாளரான சுப்பையா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இருந்தபடி இந்த வழக்கை தொடர்ந்து கவனித்து வருகிறார். அவரிடம் கேட்டபோது
அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா உள்ளிட்ட 4 பேர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குடைய மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராகி வருகிறார். ஏற்கனவே அவர் விசாரணை நீதிமன்றத்திலும் அவர்தான் ஆஜராகி வந்தார். இதற்கிடையே இந்த மேல்முறையீட்டு மனு மீது அரசு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராக கூடாது என்றும் அவரை மாற்றிவிட்டு புதிய நபரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குமார் மற்றும் வீரப்பா அடங்கிய அந்த அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று இறுதி விசாரணை நடைபெற்றன. 3 தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கை இன்று உத்தரவு பிறப்பித்தனர். அதாவது அரசு சிறப்பு வழக்கறிஞர் என்பது ஒரு வழக்குக்காக நியமிக்கப்படுபவர். தொடர்ந்து அவர் இந்த வழக்கு முடியும் வரை விசாரணை நீதிமன்றமாக இருக்கட்டும் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் எந்த நீதிமன்றம் வந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த வழக்கை பொறுத்தவரை அவர் மட்டும்தான் அரசுக்கு ஆஜராவார். அதற்கான தகுதி பவானி இருப்பதாகவும் மேலும் அவரது நியமனத்தை கர்நாடக மாநில அரசு ஏற்கனவே அதுக்கான உத்தரவு பிறப்பித்துள்ளதால் புதிதாக உத்தரவு பிறப்பிக்க தேவையில்லை என்றும் தொடர்ந்து அவரது வழக்கில் ஆஜராகலாம். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஜெயலலிதா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு முழுமீதான விசாரணை தற்போது பாதி கட்டத்தை தாண்டிவிட்டதால் இந்த சூழலில் அன்றன் கோரிக்கை ஏற்க முடியாது என்று கூறி நீதிபதிகள் அன்னோட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர்
என்று தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிகையாளரான சுப்பையா. திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே. எஸ். ராதாகிருஷ்ணனிடம் இது குறித்து கேட்டபோது,
இப்போ பவானி சிங் விஷயத்துல பல குழப்பங்களும் பல சந்தேகங்களும் இருக்கின்றன. இந்த நிலையில் எங்களுடைய பேராசிரியர் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டதா சொல்றேன். இதுக்கு மேல் முறையீடு இருக்கின்றது, உச்ச நீதிமன்றம் வரை போகலாம். ஆனால் இயற்கை நீதினு ஒண்ணு இருக்கு. நிச்சயமாக நாங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் சட்டப்பூர்வமான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் இருக்கின்றது, மேல்முறையீடு இருக்கின்றது. இந்த நிலையில் இதுவே இறுதி அல்ல என்று நான் நினைக்கின்றேன்
என்று தெரிவித்தார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கடந்த 25 நாட்களாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமாரசாமி முன்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஜெயலலிதா சசிகலா தரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தற்போது சுதாகரன் இளவரசி தரப்பு வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். டெல்லி முதல்வராக பொறுப்பேற்க உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அமைச்சர்கள் உட்பட பலரை இன்று சந்தித்து பேசியுள்ளது குறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
டெல்லிக்கு முழுமையான தனி மாநில அந்தஸ்து பெறுவது உள்ளிட்ட சில முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் வெங்கையா நாயுடு ஆகியோரை அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று புதனன்று சந்தித்தார். மத்திய அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியையும் சந்தித்து உரையாடினார். மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவை இன்று காலையில் கெஜ்ரிவால் சந்தித்தார். அந்த சமயத்தில் டெல்லியில் முன்னெடுக்க வேண்டிய மேம்பாட்டு திட்டப்பணிகள் குறித்தான விவாதங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புக்கு பிறகு தனது சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டிருந்த வெங்கையா நாயுடு, டெல்லியில் அமைய உள்ள புதிய அரசாங்கத்திற்கு மத்திய அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று அவர்களுக்கு உறுதியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் கெஜ்ரிவால் சந்தித்தார். டெல்லிக்கு தனி மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பில் தொடர்ந்து நாளை வியாழக்கிழமை காலை பிரதமர் நரேந்திர மோடியை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திக்க உள்ளார். அந்த சமயத்தில் பதவியேற்பு விழாவுக்கு வருகை தர கூறி மோடிக்கும் அவர் அழைப்பு விடுப்பார் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே ஆம் ஆத்மி கட்சியால் பெறப்பட்ட நன்கொடை கணக்குகளில் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் மோசடி நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரம் தொடர்பில் அக்கட்சிக்கு வருவாய்த்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி தரப்பு இந்த விவகாரம் குறித்தான தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது.
இதேவேளை பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க போதிய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தனக்கு உள்ளது என்று கூறி முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று இந்திய குடியரசுத் தலைவரை சந்தித்து தெரிவித்துள்ளார். இது குறித்தும் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
பீகாரில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாக முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது நிதிஷ்குமார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் பீகார் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்களான லாலு பிரசாத் யாதவ் ஆகியோருடன் சென்று அவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் தன் தலைமையில் அரசாங்கம் அமைக்க முழு ஆதரவை தான் பெற்றுள்ளதாக கூறிய நிதிஷ்குமார், இதற்காக தனக்கு ஆதரவு அளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் முன்பாக நடத்தியதாக தெரிவித்தார். முன்னதாக இன்று காலை பீகார் மாநில சட்டமன்றத்தின் தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டதற்கு பாட்னா உயர் நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. பீகார் மாநில முதல்வர் ஜித்தன் ராம் மாஞ்சியை கடந்த 7 சனிக்கிழமை சட்டமன்ற கட்சியின் தலைவராக நீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்ட கூட்டத்தில் தான் நிதிஷ்குமார் சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க தனக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் கேசரிநாத் திரிபாதியிடம் நிதிஷ்குமார் கோரினார். இதே சமயம் தனது பலத்தை நிரூபிக்க தாமும் தயாராக உள்ளதாக பீகார் மாநில முதல்வர் ஜித்தன் ராம் மாஞ்சி ஆளுநர் கேசரிநாத் திரிபாதியை சந்தித்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான முடிவினை எடுக்க அம்மாநில ஆளுநர் காலம் கடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள நிதிஷ்குமார், இதற்காகத்தான் தன் ஆதரவாளர்களுடன் இந்திய குடியரசுத் தலைவரை சந்தித்தார். மேலும் நிதிஷ்குமாரை பீகார் மாநில சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்தது சட்டவிரோதமான செயல் என்று குற்றம் கூறி தொடுக்கப்பட்ட பொதுநலன் வழக்கு மீதான விசாரணையில்தான் இன்று தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. மலேசியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிமுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை விமர்சித்த கேலி சித்திர கலைஞர் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் இளைய தம்பி தயானந்தா.
மலேசியாவில் எதிர்க்கட்சித் தலைவர் அன்வர் இப்ராஹிம் மீது விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை விமர்சித்து கேலி சித்திரம் வரைந்த அரசியல் கேலி சித்திர கலைஞர் சுனாரையை போலீசார் நேற்று மாலை கைது செய்தார்கள். மலேசிய அரசின் இந்த நடவடிக்கை சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் பலத்த கண்டனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. அன்வர் இப்ராஹிம் மீதான தண்டனைக்கு எதிராக அவர் வரைந்த கேலி சித்திரத்தையும் ட்விட்டர் செய்திகளையும் தேச துரோகம் என்று கூறிய மலேசிய அரசு அவரை கைது செய்தது. ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் அன்வர் இப்ராஹிமுக்கு 5 வருட சிறை தண்டனையை மலேசிய உயர்நீதிமன்றம் நேற்று வழங்கியது. இந்த வழக்கு சோழிக்கப்பட்ட ஒன்று என்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் மலேசியாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த தீர்ப்பு நியாயமற்றது என்றும் நீதி வழங்கப்பட்ட தினத்தை கருப்பு நாள் என்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இத்தகைய சூழலில் பிரதமர் நஜீப் ரசாக்கை அன்பருக்கு தண்டனை வழங்கும் நீதிபதியாக கேலி செய்யும் கார்ட்டூனை சுனார் என்று அழைக்கப்படும் சுல்கிஃப்லி தீட்டியிருந்தார். தனது ட்விட்டர் செய்தியில் அரசு சார் உடையவர்களுக்கு அரசு வழங்கிய தீனி இந்த தண்டனை என்றும் அவர் தெரிவித்தார். வன்முறை ஏதுமற்ற சாதாரண விமர்சனம் ஒன்றை மலேசிய அரசு தீவிர குற்றச் செயலாக கணிப்பது அந்த நாட்டிற்கே கெடுதலை தோற்றுவிக்கும் என்று இந்த கைது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் சுட்டிக்காட்டியிருக்கிறது.
மலேசியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிமுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை விமர்சித்த கேலி சித்திர கலைஞர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறித்த அது செய்திக்குறிப்பு நிகழ்ச்சியில் நிறைவாக பலகணி. சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் வீடியோக்களால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்த ஒரு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
பாலியல் தொல்லைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்களை கைபேசிகள் மூலம் வீடியோ பதிவு செய்து அவற்றை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவதும் அதை ஏராளமானோர் பார்ப்பதும் பகிர்ந்து கொள்வதும் அதிக அளவு நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக வைப்படுத்தக்கூடிய 2 வீடியோக்கள் இந்தியாவில் அதிகம் பகிரப்பட்டிருக்கின்றன. 2 பெண்கள் பலரால் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்படும் சம்பவமும், உள்நாட்டு விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த 60 வயதான ஒருவர் ஒரு பெண்ணிடம் தவறான நடந்த செயலும், அதற்கு அந்த பெண் காட்டிய எதிர்ப்பை காட்டும் வீடியோ பதிவும் அதிகம் பார்க்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் குற்றம் இழைப்பவர்களை இதுபோல வீடியோ எடுத்தாலும், பல நேரங்களில் சுற்றியிருப்போரும் பாதிப்புக்குள்ளாகும் நபர்களுமே இத்தகைய வீடியோக்களை எடுத்து பதிவேற்றுகின்றனர். சிட்டிசன் ஜேர்னலிசம் என்று அழைக்கப்படும் பொதுமக்களை செய்தி சேகரித்து வெளியிடும் முறையின் ஒரு அங்கமாக இத்தகைய செயல்களை இந்த காலகட்டத்தில் தான் பார்ப்பதாக பிபிசியிடம் தெரிவித்தார் மூத்த பத்திரிகையாளரான ஞானி.
பொறியிடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு ஒழுக்கம் பரவலாக கற்பிக்கப்படுகிறது எடுத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் நடந்த நிகழ்ச்சியில பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பங்களிப்பு என்ன, பாதிக்கப்பட்ட நபர் எப்படிப்பட்டவர், அவருக்கான தண்டனை என்ன என்பதை எதுவும் இல்லாமல் இருக்கிறது. எனவே பொது இடத்தில் ஒரு அநீதி முன்னால் நடக்கும் போது அதை ரகசியமாக பதிவு செய்வது என்பது உயிருக்கு ஆபத்து இருக்கிற போது ரகசியமாக பதிவு செய்வது சரியாக இருக்கலாம். உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் அல்ல. உதாரணமாக ஒரு பொது இடத்துல ஒரு 3 பேர் சேர்ந்து கையில அறிவாட்களோடு யாரோ ஒரு வெட்டி கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் உயிருக்கு ஆபத்து இருக்கிற சூழ்நிலை ஒரு படம் பிடிக்கத்தான் முடியலாம் ரகசியமாக. அப்படி படம் பிடிக்கிற போது அவர் அறிவால் எடுத்து வெட்டியவர்களுடைய நியாயம் என்ன, அவர் எதற்காக வெட்டி கொண்டிருந்தார்கள் என்று அவர் தரப்பையும் கேட்டுவிட்டு அவர் பதிவு செய்ய வேண்டும் என்று கோர முடியாது. அதே நேரத்தில் காணொலி போன்ற பதிவுகள்ல அவை வந்து செயற்கையாக ஜோடிக்கப்படவில்லை அல்லது தொழில்நுட்ப ரீதியாக திருத்தப்படவில்லை என்கிற பட்சத்தில் அவை அசலாக ஒரு உண்மையை காட்டுகிற போது சம்பந்தப்பட்ட ஒரு மறுத்தாலும் கூட மறுப்பு ஏற்பதற்கில்லை என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும்.
இதுபோன்ற வீடியோக்கள் சில நேரங்களில் காவல்துறை விசாரணைக்கு பக்க பலமாக அமையக்கூடும் என்கிறார் முன்னாள் காவல்துறை தலைவர் அலெக்சாண்டர்.
அது உதவியா தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எந்த அளவுக்குனா எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டாக அவங்களுக்கு கிடைக்குது. அவர்களால தானா நேரடி பார்ப்பதற்கு பதிலாக அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றவங்க
சில சமயம் இந்த வீடியோ பதிவுகளை பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது சிக்கல்களையும் தோற்றுவிப்பதாக இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு ஹரியானா சகோதரிகள் இருவர் பேருந்தில் பயணித்த ஒரு ஆணை அடித்து உதைப்பதை காட்டும் வீடியோ பெரியதொரு வீர சாகசத்திற்கு அத்தாட்சியாக பகிரப்பட்டு பாராட்டப்பட்டது. ஆனால் சில தினங்களிலேயே அந்த ஆணின் மீது குற்றமில்லை என்று தெரிய வந்தது. பாலியல் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபரின் ஜாதி, வர்க்கம் போன்ற பின்னணிகளை ஒட்டியே இதுபோன்ற விடயங்கள் குறித்து சமூக எதிர்வினை நடத்தப்படுகிறது என்ற கருத்தை முன்வைக்கின்ற கவிஞர் குட்டிரேவதி, சமூக கட்டமைப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்படாத நிலையில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேறு வழிகள் இல்லாமல் இருப்பதையும் மறக்கக்கூடாது என்கிறார்.
இதை வந்து நான் முற்றிலும் இந்த காணொலியை வந்து பகிரங்க பொதுவெளியில கொண்டு வருவது தவறு அல்லது சரின்னு சொல்ற இடத்துக்கு நம்ம வராம இதற்கு இடையில் இருக்கிற ஒரு 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 ஊடாட்டத்தை முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து பெண்கள் பொதுவெளியில வந்து உடலை பணிய ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல வந்து அப்படி யாருமே யாரையும் ஸ்டேர் பண்ணி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்க அப்படி இல்ல, மேலிருந்து உள்ளங்கால் வரை உற்று நோக்கிற பெண்களை வந்து அவர்கள் ரொம்ப என்ன சொல்றது, அவர்கள் அவங்க ஹியூமிலியேட் பண்ற மாதிரி அவங்க உள்ளத்தை புண்படுத்துற அளவுக்கு உற்று நோக்குகிற மனப்பான்மை வந்து இங்கதான் இருக்கு. டச் பத்தி எல்லாம் கேட்கவே வேணாம். பொதுவெளியில டச் பண்றது இல்ல கூட்டங்கள்ல நகரும் பொழுது பெண் உடலை வந்து எப்படி கையாளுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்தியாவில வந்து மிகவும் ஒரு தரம் குறைந்த நிலையில இருக்கு. இது மாற்றி அமைப்பதற்கு எங்க இருந்தாலும் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காணொலி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில வந்து அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. பொதுவெளியில ஆண்கள் மீது அல்லது குற்றம் சாட்டப்படுபவர் மீது கல்லெறிகிற நிலை வராது. அப்படி வருகிறது என்றால் அது வந்து ஒரு சைட் எஃபெக்ட் மாதிரிதான், நம்ம ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன் மாதிரிதான் அது. பட் பிரச்சனைங்கிறது நோய்ங்கிறது வந்து ரொம்ப புறையோடி போயிருக்கிறது. நம்ம அங்கிருந்து ஆரம்பிச்சாதான் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு இல்லையா, ஷேம்ங்கிற கேள்வி, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து இவ்வளவு ஒரு எல்லைக்கு தள்ளுவது அப்படிங்கிற கேள்விக்கும் நம்ம பதில வந்து ரொம்ப அறம் சார்ந்து சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
பாலியல் கொடுமைகளை காட்டும் வீடியோக்களை வக்ர நோக்கத்திற்காக பார்ப்பதும் பகிர்வதும் நடந்தாலும் சமூக தளங்களில் வேகமாக பரவும் வீடியோக்களை செய்தி ஊடகங்கள் புறக்கணிக்க முடியாத நிலை இருப்பதால் காவல்துறை மீதும் நீதித்துறை மீதும் அழுத்தங்கள் அதிகரிக்கலாம் என்ற கருத்தும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் வரும் வீடியோக்களை மேலும் ஒரு முக்கிய ஆதாரம் அல்லது ஒரு தூண்டுதல் என்ற அளவில்தான் பார்க்க முடியும் என்கிறார் முன்னாள் டிஜிபி அலெக்சாண்டர்.
நீங்க நினைப்பது என்னவென்றால் காவல்துறையினருக்கு இந்த அழுத்தத்தினால்தான் வேலை செய்வார்கள் நினைக்கிறீங்க. இதை பார்த்த உடனே பெரிய அழியாகவே சொல்லிடுவாங்க, ஏன் இந்த ரெக்கார்ட்ல வந்திருக்கேன், நீங்க ஏன் ஒன்னு ஆக்ஷன் எடுக்கல, சீக்கிரமா எடுக்கன்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல வருகின்ற சமயத்துல ஒரு அடிஷனல் பிரஷர் இருக்கத்தான் செய்யும். ஆனா பிரஷரே இல்லாம இல்ல, இதை பார்த்த உடனே அதிகாரிகள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அழுத்தத்தினால்தான் எடுப்பார்கள் சொல்ல முடியாது.
முந்தைய காலகட்டங்களில் பாரம்பரிய செய்தி ஊடகங்கள் மூலமாக நீதிமன்ற வழக்கின் போக்கை மாற்றக்கூடிய விடயங்கள் வெளியே வந்திருப்பதை சுட்டிக்காட்டிய மூத்த வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் இந்த வீடியோக்களை நீதிமன்றத்தில் ஆதாரங்களாக கூட வைக்க முடியும் என்கிறார்.
அந்த எடுக்கப்பட்ட வீடியோ அந்த சம்பவத்தின் நேரத்தில் சரியாக எடுக்கப்பட்டதுதான் ஐயமின்றி நாம வந்து ப்ரூவ் பண்ணணும். சோ இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம காமிக்கிற வீடியோ வந்துட்டு அந்த இடத்துலதான் எடுக்கப்பட்டது, இந்த சம்பவத்துலாம் எடுக்கப்பட்டது, அது நடுவில் எதுவும் டேம்பர் செய்யப்படவில்லை, இவர்களால் தான் எடுக்கப்பட்டதுங்கிறத காமிச்சோமா நான் மாத்திருந்தா அந்த வீடியோ வந்து உடன்சாக எடுத்துக்கொள்வார்கள், இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஏத்துக்க மாட்டாங்க. சோ நம்ம வந்து காமிக்கக்கூடிய ஒரு வீடியோ உண்மையாவே எடுக்கப்பட்டதுதான், ஜென்ரலா யார் எடுத்தார்களோ அவர்கள் போய் கூண்டில் ஏறி அதற்கான சாட்சியம் சொல்லி அதை கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுக்கும்பொழுது அதனுடைய ஒரிஜினலை கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க ஒரு நாலஞ்சு பத்து காப்பியை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த காப்பியில வந்துட்டு இடைச்சருளிகளாக வெவ்வேறு காட்சிகளை கூட சேர்க்க முடியுங்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்கு. அதனால அந்த மாதிரியாக இல்லாமல் ஐயத்திற்கு அப்பாற்பட்டதான ஒரு டாக்குமெண்டாக அதை நம்ம காமிச்சா மாத்திரம்தான் அது கோர்ட் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்றாங்க, அந்த ஐபி அட்ரஸோட சோர்ஸுக்கு போறாங்க. டெக்னிக்கலாவும் கூட சரி சொருகல்கள் இல்லாத ஒரு வீடியோ தான் அப்படின்னு நம்ம ஐயமின்றி காமிக்க வேண்டும்.
இது போன்ற வீடியோக்கள் பல சமயங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களின் அந்தரங்க உறுப்புகளை காட்டுவதாக அமைகின்றன. அமெரிக்கா போன்ற நாடுகளில் பழிவாங்கும் நோக்கில் முன்னாள் காதலர்கள் தம்முடைய காதலிகளின் வீடியோக்களை பதிவேற்றினால் அதற்கு சிறை தண்டனையை அளிக்கக்கூடிய புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து தனியானதொரு சட்டம் இந்தியாவில் இல்லாவிட்டாலும் ஏற்கனவே இருக்கின்ற குற்றவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டங்களின் கீழ் உரிய நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் சுதா ராமலிங்கம் பிபிசியிடம் தெரிவித்தார்.
பலகணியில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோக்களால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்த பெட்டகத்தை கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். இனி தலைப்புச் செய்திகள்.
பெல்ஜியத்தில் 46 இஸ்லாமியவாதிகளுக்கு நீதிமன்றம் ஒன்று சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது. கிரேக்கத்தின் பொருளாதார மீட்புக்கான உதவி திட்டத்தின் மாற்றங்கள் குறித்து விவாதிப்பதற்காக யூரோ வலய நாடுகளின் நிதியமைச்சர்கள் பிரசல்ஸில் இன்று சந்திக்கிறார்கள். அமெரிக்க வட கரோலினாவில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகே 3 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, பிபிசி தமிழோசின் இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் கேட்டு நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.